ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம். தலைப்பு திருநாட்டுச் சிறப்பு. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சத்தியாய் சிவமாய் தனிப்பர சத்தியாய் சிவமாய் தனிப்பர முத்தியான முதலை துதிசய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானதன் செய்ய பொற்பாதமே ஏனோ உத்தமன்னுமையாளோடு உயிர் ஒருவழித்த நந்த அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார் வித்தகவியாக்கிரமாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுவரே வனத்தமலனிடம் கண்டு வந்த காரைக்காலம் இதனை பாலரும் தீமை முலையில் பதிக விதம் பல மகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்ற எடியரையும் வழி வணங்கோமே திருச்சிற்றம்பலம் பஞ்சுமந்த பாடல் பரிசு பாடை தருளும் பஞ்சுமந்த பாடல் பரிசு பாடை தருளும் பஞ்சுமந்த பாகத்தன் பெம்மான் பெரும்புறைய வெஞ்சுமந்த கீர்த்தி வெயன் மண்டல சீதன் கஞ்சுமந்த நேர்த்தி கடவுள்களிம்பதூரை மஞ்சுமந்து கூலி உண்டு அக்கோவானோ துண்டு புஞ்சுமந்த புன்னி பாடுருங்கான மனாய் புஞ்சுமந்த புன்னி பாடுருங்கால் அம்மானா திருச்சிற்றம்பலம் பார்வதி அருளை வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவிளையாடல் புராணம் என்கின்ற ஞான பூசையிலே திருநாட்டு சிறப்பு என்பது பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளது. இந்த புராணம் மதுரையிலே 64 திருவிளையாடல்களை செய்த வரலாற்றை சொல்லுகின்றபடியினாலே மதுரை பாண்டி நாடு ஆகையினாலே அந்த பாண்டி நாட்டு சிறப்பை சொல்லுகிறார். பாண்டி நாடு, சேர நாடு, சோழ நாடுன்னு தமிழ்நாடு மூன்று வகையாக உள்ளது. அதிலே பாண்டி நாட்டிலே உள்ள மதுரையிலே 64 திருவிளையாடல்களை செவ்வொருமா நிகழ்த்தியுள்ளார். அதனால பாண்டி நாட்டினுடைய சிறப்பை இந்த படலத்திலே சொல்லுகிறார். 60 பாடல். நாடு சிவசம்பந்தமான நாடு, ஊரு சிவசம்பந்தமான ஊரு, அதிலே குலம் சிவசம்பந்தமான குலம், மரபு சிவசம்பந்தமான மரபு பரம்பரை. அது சைவ சமயத்திலே உள்ள ஒரு குடும்பத்திலே ஒருத்தன் பறந்துட்டான்னா அவனுக்கு சிவ கதி லெகுவாக இருக்கு, எல்லா வகையிலும் ஒத்ததாக இருக்குதா? நாடு, ஊரு, குலம், பரம்பரை, குடும்பம், அதுல ஒருத்தன் பிறந்தான்னா சிவலோகம் லெகுவாக இருக்கு. அவைகளெல்லாம் சரியாக அமையவில்லை ஆனால் அவன் சிவபக்தி பண்ணி சிவலோகத்தை அடைவது சாதாரணம் இல்லை. இப்ப நந்தனாரு கொலையர் குலத்துல பிறந்தாரு, நாடு இருந்தது, ஊர் இருந்தது, எல்லா இருந்தது, திருப்பூங்குறு பக்கம் அதனூர். ஆனா அந்த குலத்திலே பிறந்தபடினாலே சட்டுன்னு திருவருளை அடைய முடியாம படாத பாடுபட்டார். அதனால முதல்ல வேத ஆகமங்கள் வழங்குகிற நாட்டிலே ஒரு பறவி கிடைப்பது ஆச்சரியம். வேத ஆகமங்கள் திருமுறை முதலானது வழங்குகிற நாட்டிலே ஒரு பறவி கிடைப்பதே ஆச்சரியம். நரல் பயில் தேயந்தனில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்துரு ஒன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும். அதனால இப்ப சோழ நாட்டிலேயோ பாண்டி நாட்டிலேயோ சேர நாட்டிலேயோ பிறப்பு கிடைப்பதே புண்ணியம். அந்த நாட்டிலே ஒருவருக்கு பக்தியினுடைய வாசனை இருந்து கொண்டே இருக்கும். இருந்து பக்தி வாசனை இல்லாத நாடுகள் எவ்வளவு இருக்கு? சிவபக்தியே இல்லாத நாடு எவ்வளவு இருக்கு? இப்ப நம்ம நாட்டில் அப்படி இல்லை. அது சோழ நாட்டில் எடுத்துக்கிட்டா அடிக்கடி சிவாலயங்கள் நிறைய இருக்கு. அப்படி பாண்டி நாட்டு சிறப்ப 60 பாடல்ல இந்த பரஞ்சோதி முனிவர் பாடுகிறார். அது முதல்ல எப்படி தொடங்குறாருன்னா, கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள். வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா, கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள், உரை நிறுத்திய வாழினால் பகையிருள் ஒதுக்கி, மறை நிறுத்திய வழியினால் வழுதியாய் செங்கோல், முறை நிறுத்திய பாண்டி நாட்டு அணியதும் மொழிவான். கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள், கரைன்னா கருப்பு, கருப்பு அது கந்தரம்னா கழுத்து, கழுத்திலே கருப்பு உடையவராகிய சோமசுந்தர கடவுள், கழுத்திலே கருப்பு உடையவராகிய கழுத்திலே கருப்பு தான் அழகால விஷத்தை உண்டு கழுத்திலே வைத்துக் கொண்டா அந்த அடையாளம். எல்லா சாமியும் பழைக்கிறதுக்காக சிவபெருமான விஷம் சாப்பிட்டார். பிரமா விஷ்ணு இந்திரன் சந்திர எல்லாம் சாகாம இருப்பதற்காக, பிரமா விஷ்ணு இந்திரன் சந்திர முதலான தேவர்கள் எல்லாம் சாகாமல் இருப்பதற்காக சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டு அவர்களை எல்லாம் காப்பாற்றினார். அவர் விஷம் சாப்பிடுங்கன்னா எல்லாரும் இறந்திருப்பார்கள். கோலாலமாகி குறைகடல் வாய் அன்றெழுந்த ஆளாளம் தான் அவன் சதுர்தான் இன்னேடி, ஆளால உந்திரனில் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் குருவர் ஆஞ்சாளலோ என்பது திருவாசகம். அதனாலே அப்படி கழுத்திலே கருப்பு உடையவராகிய சிவபெருமான், உரை நிறுத்திய வாழினால் இருப்பகை ஒதுக்கி, அவரை பாண்டி நாட்டியை சென்று மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கொண்டு பாண்டி நாட்டை ஆண்டார். சிவபெருமான் வீட்டு மாப்பிள்ளையா போனார் எங்கே? பாண்டி நாட்டு. மீனாட்சிக்கு அப்பா இல்ல, கல்யாணம் பண்ணும்போது அப்பா இல்ல. மீனாட்சியும் ஒரே பொண்ணு, நல்ல யோகம், சிவபெருமானுக்கு நல்ல யோகம். ஆண்வாரிசு இல்லாத வீட்டுல கல்யாணம், நாடு பூராவும் அவருக்கு வந்து அது ஒரு புலவர் பாடினாரு. சிவபெருமான் ஆணைய உரிச்சு தோலை போத்திக்கிட்டாரு, புளிய உரிச்சு தோலை கட்டிக்கிட்டாரு, இடுப்புல கட்டி இருக்கிற ஆட புளித்தோடு போத்திருக்கிறது யானை தோல், அதுக்கு மேல வீடு வீடா பிச்சை வாங்கி அங்க அடிபட்டு இங்க அடிபட்டு இப்படி எல்லாம் அலைஞ்ச அந்த சிவனுக்கு ஒரு யோகம் வந்துச்சு. வர இந்த மீனாட்சியை கை பிடிச்சதுனால நாட்டுக்கே ராஜா வாயிட்டார். அப்படி அவ வந்து பானை பிடிச்சாளா? ஆறு பானை பிடித்தவள் பாக்கியசாலினோட ஒரு படம் வந்திருக்கு இல்ல உங்களுக்கு தெரியுமா? முன்னே பாத்திரிக்க பானை கண்டுபிடித்தவன் பாக்கியவன் அப்படின்னு ஒரு புலவர் பாடுறார். ஆனை உரித்து அதல்தனை போர்த்திட்டு அடியும் பட்டு பாண்டியன் தடி வாங்கினார. அதுக்கு மேல கண்ணப்பருக்கிட்ட செருப்பு காலில் உதவாங்கினாரா, அப்புறம் வந்து காய்ச்சி நார் கல்லு அடிச்சாரா, அப்புறம் அரிசனை உள்ளில் அடிச்சானா, இத்தனை உட்காடி வந்து அது 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 பட்டினத்தாரு பட்டினசாமி என்ன பண்ணாரு, ஒருத்தன் இல்லுந்து அடிச்சா, ஒருத்தன் கல்லுந்து அடிச்சா, ஒருத்தன் செருப்புல வச்சான், அதாடா ஒருத்தன் பரம்பல் அடிச்சான், இப்படி எல்லாம் அடிச்சாங்களே. அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் அடிப்பாங்களான், ஒரு அப்பா அம்மான்னு இருந்திருந்தா இப்படி கண்டவரெல்லாம் அடிப்பாங்களா அப்படின்னு அந்த சிவ படத்து வச்சு அப்படி சொல்ற. வில்லாலடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லாலெரிய பெரம்பாலடிக்க கடிவண்டு கூர்ந்து அல்லார் பொழித்தில்லை அம்பலவானற்கு ஓர் அன்னை விதா இல்லாததால் அல்லவோ இறைவா கட்சி கம்பனே என்பது பட்டினசுவாமி பாட்டு. அதனாலே இப்படி ஆனை உரித்து அடல்தனை போர்த்திட்டு அடியும்பட்டு மானம் அழிந்தே தெரிந்த இறந்தே இறந்த மதுரை சொக்கர் ஞானமுகப் பெற்று வாழ்வதெல்லாம் சொக்க நாயகியால் பானை பிடித்த மூர்த்தத்தினால் வந்த பாக்கியமே என்பது ஒரு குரல். ஆகையினாலே அப்படி மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு பாண்டி நாட்டை ஆண்டார். அது பாண்டி நாட்டை ஆண்டார் என்றால் சிவபெருமானே பாண்டி நாட்டை ஆண்டார் என்றால் அந்த நாடு எப்படி இருக்கும்? சிவபெருமானே பாண்டி நாட்டை ஆண்டார் என்றால் அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் எவ்வளவு இன்பம் கிடைத்திருக்கும். அதனாலே அங்கே வந்து பகை கிடையாது, பிணி கிடையாது, பட்டினி கிடையாது, இம்மையிலும் இன்பம் மறுமையிலும் இன்பம். அதை அவர் பூஜை பண்ண கோயிலுக்கு போயிரு தெரியுமா, மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிவபெருமானே பூஜை பண்ணியிருக்காரு, சிவபெருமானே சிவபெருமான பூஜை பண்ணியிருக்காரு. எல்லாம் புரியுதா? ராஜாவா இருந்தா சிவனை பூஜை பண்ணணுமா, அப்படி ராஜா இருந்த நாட்டுகளா இருந்தா உலகத்துக்கே இந்த குழுகெல்லாம் வராது. ராஜா பூஜை பண்ணணும், ராஜா பூஜை பண்ணான்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாமே பூஜை பண்ண மாதிரி. நல்ல ஞாபகம் சொல்லும், ராஜா பூஜை பண்ணினா அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பூஜை பண்ணின பலம் அவங்க எல்லாத்துக்கும் வரும். அந்த ராஜா பண்ற புண்ணியம் நாட்டு மக்களுக்கு, ராஜா தான் மக்களுக்கெல்லாம் தாயி தந்தை குரு தெய்வம், அரசன் தான் தந்தை தாயி குரு தெய்வம். அவன் பூஜை பண்ணினான்னா சிவபூஜை பண்ணினான்னா அந்த சிவபுண்ணியம் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். அதனால நம்ம பூஜை பண்ணணும்னு சொல்லி சிவபெருமான் பூஜை பண்ணினார் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டு. அந்த கோயிலுக்கு பேரு மேல மாசி வீதியில இருக்குது, இம்மையே நன்மை தருவார். இம்மையே நன்மை தருவார் மதுரையில சொக்கநாதர் கோயில் வேற, அந்த கோயில் இம்மையே நன்மை தருவார். அப்படி சிவபெருமான் பாண்டி நாட்டை ஆண்டு அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் ஆண்ட நாடு மறை நிறுத்திய வழியினால் வழுதியாய் செங்கோல். மறை நிறுத்திய வழியினால், மறை நிறுத்திய வேதத்திலே ஒரு அரசன் எப்படி இருக்க வேணும், குடிமக்கள் எப்படி இருக்க வேணும், அந்த ஒரு நாட்டை அரசன் எப்படி ஆள வேணும் என்று வேதத்திலே சிவபெருமான எழுதி வச்சிருக்காரு. அந்த மறையிலே அந்த வேதத்திலே சொன்னபடி அந்த நாட்டை ஆண்டாரு பழுதியாய் பாண்டியனாய் செங்கோல் முறை நிறுத்திய பாண்டி நாட்டு அணியது முடியும். அப்படி செங்கோல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது என்றால் போல அதனால செங்கோல் செங்கோல்னா அப்படியா செம்மையான கோல், செம்மையான கோடாமல் கோடாமல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் பாரபட்சம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் உயர்ந்தா இருக்கணும், தாழ்ந்தா இருக்கணும், வேண்டியவனுக்கு ஒண்ணு வேண்டாம் இருக்கணும் செய்யாம பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக இருந்து நாட்டை ஆண்டான். அதான் அதுதான் செங்கோல், அதுதான் வந்து கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லதுங்கிறார். அப்படி கோவிலுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது என்பது. அப்படி ஆண்ட அந்த பாண்டி நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகிறேன்னு ஆரம்பிச்சு, சிறப்பு என்பது நாட்டுக்கு சிறப்பு பூமிக்கு சிறப்பு என்பது எது என்று கேட்டால் நீர்வளம் நிலவளம். நாடு நல்லா இருக்குதுன்னு சொன்னா எதனால நல்லா இருக்கு? ஆமா உணவு இருந்தாச்சே நல்லா இருக்கு, உணவுக்கு ஆதாரமாக இருப்பது இது நீரும் நிலமும். நல்லா இருக்குல்ல, உணவு இல்லைன்னா அதை சொல்லவே வேண்டியதில்லை அப்படின்னு இருக்கு. உணவு நன்றாக கிடைக்கவில்லையானால் அதுக்கு மேல வேற ஒன்றும் கெடுதலே சொல்ல வேண்டியதில்லை, எல்லா கெடுதலும் அதுக்குள்ள அடையும். ஆனால் உணவு நன்றாக கிடைக்க வேண்டுமானால் நீரும் நிலமும் நன்றாக இருக்கும். நீரும் நிலமும் நிலவளம் நீர்வளம் நீர்வளம். அதனாலே நிலம் ஓரளவு முன்பின் இருந்தாலும் கூட நல்ல நல்ல யாவது நிலம் ஏன்னா இப்ப நல்ல கரிசல் மண்ணு, செம்மண்ணு, வண்டல் மண்ணு, கலர் மண், இப்படி பல வகை மண் ஒரு மாதிரி அல்லப்பா. மண் ஒரு மாதிரி அல்ல, மக்கள் ஒரு மாதிரி அல்ல, மண் ஒரு மாதிரி அல்ல. அந்தந்த மண்ணுக்கு தகுந்தாறு போலதான் விளைவு இருக்கும். விளைவு அந்தந்த மண்ணுக்கு தகுந்தாறு போலதான் இருக்கும். அப்படிப்பட்ட மண் பல வகையாக இருந்தாலும் கூட நீர் தாராளமா இருந்துச்சுன்னு சொன்ன அந்த அந்த மண்ணையும் வளப்படுத்திடும். கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த அதுல நட்டா அந்த பயிர் கரைஞ்சே போயிடும், கலர் நிலம் ஒரு வயிறு தலையாது விளையாது, அப்படி நிலம் உண்டுப்பா. அதெல்லாம் இந்த நீர் பாய 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 காலர் போக்கல மாறி நல்ல மண்ணாயிடுச்சுப்பா. எங்க ஊர் பக்கம் அப்படி, எங்க ஊர் உங்களுக்கு தெரியாது. மண்ணு கலர் மண்ணு நீர் பாய்ந்து காலப்போக்கிலே மற்ற உணவுகள் அதிகமா போட்டு அந்த கலர் மண்ணு நல்ல மண்ணாகி நன்றாக விளையும். ஆக எல்லாவற்றிற்கு ஆதாரமாக இருப்பது நீர். நீர் இல்லையானால் ஒன்றும் இல்லை. அந்த நீரை நீரை தருவது எது? வானந்த. நீரை தருவது வானந்த. வானத்திலிருந்தாலும் தண்ணீர் வருது. வானம் நன்றாக பொடியவில்லையானால் ஒன்றும் இல்லை. விசுமின் துளி வீடி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலைவாழ்ந்து தருகிறது. திருக்குறள்ல முதல்ல கடவுள் வாழ்த்து, ரெண்டாவது வான் திறப்பு. கடவுளுக்கு அடுத்தாப்புல இருக்கிறது மழை, கடவுள் ஒட்டி இருக்கிறது மழை. மழையே இல்லைன்னா கடவுளுக்கே பூசை நடக்காது. தானம் தவம் ரெண்டும் தங்காவையன் உலகம், வானம் வழங்காது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வளர்க்கும் அனுபவிக்கும். அதனால மழை வெயிலு வச்சுப்பா. இப்ப மழை தாராளம் போயிச்சிருந்தா அங்க தண்ணி விடமாட்டேன்னு சொல்லுவானா? அங்க பொங்கி அணை உடச்சிருந்தா பண்ணுங்க, தாராளம் ஓட்டுவோம். வானம் வழங்கவில்லை. அதனாலே நீர்வளம் நிலவளம் ஆகிய இரண்டையும் முதல்ல சொல்லுகிறாரு. நீர்வளத்தை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்லுகிறாருன்னா, மழைதான் நீர்வளத்துக்கு காரணம். நீர்வளத்துக்கு மழைதான் காரணம். அந்த மழை பெய்யறத பத்தி சொல்றாரு. மேகம் முதலிலே சிவபெருமானுடைய திருமேனியில் திருநீர் அணிந்திருக்கிறார் அல்லவா. சிவபெருமான் திருநீர் அணிந்த சிவபெருமான் திருநீர் நிறைய பூஜிருக்காரா, அப்படி அந்த திருநீர் பூசிட்டு போதில் வெண்மேகமா சென்றுதான், வெண்மேகமா சென்றுதான், வெண்மேகமா சென்று கடலிலே இருக்கிற நீரை குடிச்சுது. கடல் நீரை மேகம் சென்று குடிச்சுது. அப்படி மேகம் சென்று குடித்து அது என்னாச்சுன்னா, உமாதேவியுடைய நிறம் போல பசந்துருச்சான், நீள நிறம் ஆயிடுச்சு. போகும்போது சிவபெருமானுடைய திருமேனி போல போச்சு. அங்க போய் அந்த கடல் தண்ணியை குடிச்ச ஒரு பாடு உமாதேவி மாதிரி கருப்பு போச்சு. உமாதேவி கருப்பு தெரியுமா உங்களுக்கு? உமாதேவி கருப்பு நம்ம சாமி சிவப்பு, சிவபெருமான் சிவப்பு, மாப்பிள்ள சிவப்பு பொண்ணு கருப்பு, புரியுதா? ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை வாரு. மாப்பிள்ள சிவப்பு பொண்ணு கருப்பு இல்ல, ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வர்றதுல்ல. வந்தாலும் அப்புறம் உடனே சரி பண்ணிடுவாரு யாரு? சிவபெருமான். அப்படியே சிவபெருமான் திருமேனியை போல சென்றது, கடல் நேரம் உண்டது, உமாதேவியினுடைய நிறம் போல கருத்து. அப்படி கருத்து எல்லா உயிர்களுக்கு இருக்கின்ற துன்பத்தை நீக்குவதற்காக மேகம் எழுந்தது, இடித்தது, மின்னியது, அதுக்கு மேல வில்லை வீசியது, இந்த கோடை என்கின்ற வெப்பத்து மேல போர் செய்து, கோடை என்கின்ற வெப்பமாகி எதிரியே, கோடை வெப்பம் மலைக்கு எதிரி அல்லவா, அந்த கோடையாகிய வெப்பம் ஆகிய எதிரியே கூட போர் செய்து அதையால அந்த எதிரியை விழுந்து உலகம் அல்ல அதையால குளிர வச்சு விட்டான். இது நல்ல உருவகம், உருவகம் கற்பனை. சிவபெருமான் திருமேனியிலே திருநீர் இருக்குதா, பவளம்போர் மேனியில் பால் வெண்ணீரும் சொல்றார் அல்லவா. அப்ப பால் போர் என்ற திருமேனியுடையவராகி செவ்வாய் போல சென்றது. அங்க கொண்டு சென்று அயால கடல் நேரம் உண்டது. கடல் நேரம் உண்ட உடனே கருத்து போச்சு, மேகம் கருத்துச்சு. அப்படி மேகம் கருத்து மழை பொழிய பொழிய பொழியும் போது என்ன ஆச்சுன்னா, அயால மழை பொழியதுக்கு முந்தையே மேகம் கருத்துருச்சுன்னா என்ன பண்ணும்னா, மின்னல் வரும், மின்னல் வரும். அப்புறம் மின்னல் வந்து அப்புறம் இடி வரும், இடி வரும். அப்புறம் இடி வந்த ஒரு பாடுதான் மழை பொழியும், இடிச்ச ஒரு பாடுதான் மழை பொழியும். அப்ப அப்படி பொழியும் போது பொழிந்தது, அது பொழியறது ஏராளமான, அந்த பொழியறதுக்கு பக்கமா அந்த சமயத்துல உடனே வானவில் போடும், வானவில்லு வானவில் பார்த்துக்கீங்களா, வானவில் போடும். அந்த வில்லு தான் அந்த கோடை என்கிற எதிரியோட சண்டை போடுவான். வானவில் கருத்த வேகம் ஆகிய கருத்த வேகமாகிய கருத்த வேகமாகிய நீரானது வெப்பமாகிய கோடையாகிய எதிரி மேலே வானவில்ல வீசி அம்ப போடுது. அம்புங்கிறது மழைய, மழைக்கு அம்புங்க, தண்ணீருக்கு அம்புங்க, தண்ணீருக்கு அம்புங்க. புரியுதா? நல்ல ஒரு எப்படி சொல்றாரு தெரியுமா, தெய்வ நாயகன் நீரணி மேலி ஓர் சென்று, தெய்வ நாயகன் நீரணி மேலி ஓர் சென்று பவ்வம் மேயுது. பவ்வம்னா கடல்ல தண்ணீரை உண்டு. மேலி ஓர் பசந்து உமை மேலி ஓர் பசந்து பல்லுயிருக்கு எவ்வ மாற்றுவான், எல்லா உயிர்களுக்கு இருக்கிற துன்பத்தை மாற்றுவான். சுரந்திடு இன்னருள் என்ன, கவ்வை நீர் சுரந்து எழுந்தன கனகுரல் மேகம், இடித்து வாய் திறந்து உள்ளன வெள்ளொளி மழுங்க, தடித்து வாய் உடை இடித்து நின்று இந்திர சாபம் பிடித்து, இந்திர சாபம் தான் இல்ல, இந்திர சாபம் பிடித்து நீள் அம்பு கோடலே செய்து வெறும் பெரும் போர் முடித்து நாம் வருவது, முடித்து நாம் என வருதல் போல் நொய்த்தன கொண்டு. அதுக்கு மேலே அந்த மழையானது எங்கே பெய்யுதுன்னா, பாண்டி நாட்டிலே புதிய மலையில பெய்யுதான், புதிய மலையில. எங்கேயுமே மலையிலே மழை பெய்யுது, மலையிலே மழை பெய்யுது. அந்த மலையிலிருந்து கீழ இறங்கி வரும், கங்கையில இருந்து வருது, இமயமலையிலிருந்து கங்கை வருது அல்லவா, குடகு மலையிலிருந்து காவிரி வருது அல்லவா, நந்தி மலையிலிருந்து பாலாறு வருதா, இங்க புதிய மலையிலிருந்து இந்த பொருளையாரு தாமரவரணியாரு இங்க வர்றாரு, பாண்டி நாட்டுல தாமரவரணியாரு. புரியுதா? நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. முனிதன் நீழ்வர் இச்சி மேல் முடங்கிவான் வந்து, முனிதன் நீழ்வரைங்கிறது அகத்திய முனிவர் தங்கி இருக்கிற புதிய மலை. முனிதன் நீழ்வரை உச்சியில் முடங்கிவான் இருந்து, யாரு முனி என்பவர், அகத்திய முனிவர், அகத்திய முனிவர் முனிவர்களிலே மிகச் சிறந்தவர் அகத்தியர். அகத்திய உச்சியில் முடங்கி வான் நிவந்து தனித நீர்மலை பொழிவது, அந்த புதிய மலையில மழை பொழிவது எது போல இருக்குதுன்னு சொன்னா, தடஞ்சிலை ராமன் கணித நீர்மையால் ஆளவாய் கண்ணுதல் முடிமேல் புனித நீர் திருமஞ்சனம் ஆட்டுவான் போலும். அதனால அந்த புதிய மலையிலே மேகமான மழை பொழிவது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ராமபிரான் சுக்கநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணது போல இருக்குங்க. ராமபிரான் மதுரையில சுக்கநாதருக்கு அபிஷேகம் பண்ணினது போல இருக்குங்க. கந்த புராணத்துல பாத்தீங்கன்னா, கட்சி எப்போது இந்த நாட்டுப்படலை சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாருன்னா, நந்தி மலையிலே, நந்தி மலையிலே மழை பொழியுது, நந்தி மலையிலே மழை பொழியுது. அப்படி மழை பொழியும் போது அந்த மேகம் கருப்பா இருக்கு, மேகம் கருப்பா இருக்குதா, அப்புறம் வில்லு போட்டு வான வில்லு போட்டுருக்குதா, வான வில்லு போட்டு கருத்த நிறத்தோட அது குட குட குடகு அந்த நந்தி மலையில மழை பெய்யறது எப்படி இருக்குதுன்னு கேட்கிறீங்களா, அந்த கருத்த நிறம் தான் கண்ணப்பரு. புரியுதா? அந்த வில்லு தான் அவர் கையில வச்சிருக்கிற வில்லு. அவர் அந்த மழை பொழியறதா அவர் வாயிலிருந்து ஊத்துற தண்ணீர் காலத்தை பண்ண. புரியுதா? இது எப்படி உருவம், பூத்து கார்முகம் தன்னுடன் தோற்றிய புயல்வாய் ஊத்து தன்புணல் நந்தியம் கிரிமிகை ஊத்தலி. வேட்டுவ குல தின்னனார் மஞ்சன விமலுக்கு ஆற்றுகிறந்த தனிச்செயல் போல் உள்ளதாக என்பது கண்டபுரான். அதனால இங்க வந்து ராமபிரான் சுக்கநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவது போலவும், இந்திரன் சுக்கநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவது போலவும், இப்படி எல்லாம் அந்த மழை பொழிந்தது. எதுல, புதிய மலையில மழை பொழிந்தது. அது பொழிந்து அந்த புதிய மலை என்கின்ற கொங்கு, அந்த கொங்கையில அந்த மேகம் கச்சான், மேகம் கச்சான் என்ன ஒரு குங்கை அந்த புதிய மலையில் வந்து குங்கை குங்கைனா புரியுதா சனம், அந்த சனத்துல கச்சி வந்துட்டாளா, அந்த கச்சி என்பது கருங்கரமான மேகமா, அதுக்கு மேல அதுல வருகிற தண்ணீர் அதுல இருந்து வருகிற தண்ணீர் பாலா, தளத்துல சனத்துல இருந்து வருகிற பாலா, அப்படி அந்த பால் கூழ் வழியாக பால் அது பொறியிலே என்ன மென்பூர் புதியமான் செயலப்பாவை கையால மூங்கில் எழுதுப்பதனால அது தோளாக உருவகித்து அதுக்கு மேலே ஒரு பிள்ளையே பெற்றாளா அந்த புதிய மலை என்கிற பெண்ணு, ஒரு பிள்ளைய பெற்றாளா அந்த பிள்ளைய பொருணை என்கின்ற நதியா, பொருணை என்கின்ற நதி, பொருணை என்றாலும் தாமிரபரணி என்றாலும் உண்டு. அது கருநிற மேகம் என்னும் கச்சேரி ஜெகரக்கொங்கை அருவியான் தீம்பாதோர அகஞ்சுரை என்னும் கூப்போர் பொறிவில் வே என்னும் என்றோர் புதியமாகும் புதியமான் ஜெயிலப்பாவை பெருகுதன் பொருளை என்ன பெண்மக பெற்றாடன்றே. இப்படி ஒரு பெண்ணை பெற்றாள், அந்த பொருளையாராகிய பெண்ணு சென்று கொண்டிருக்கிறாள், அது அந்த 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 பொருளையாகிய தாமரவரணி இரண்டு கரையிலும் சிவாலயங்கள் இருக்கிறது, அங்கே தன்னுடைய திரை கையால தண்ணீரை முகந்து கையால காட்டில் இருக்கிற தேன் முதலான பொருளை எல்லாம் கையினாலே வீசி மதம் சார்ந்து அப்பி அந்த கரையில் இருக்கிற மலர்களை எல்லாம் அந்த ஆலயத்திலே இருக்கிற சாமிக்கு போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு போகுதான் அந்த ஆள். இப்ப காவிரியா இருக்குன்னு வச்சவங்களே, இருகரையிலும் ஆலயங்கள் இருக்குதா, சிவாலயங்கள் இருக்குதா, இதுகரையில் இருக்கிற ஆலயங்களுக்கு போறாவும் தீர்த்தம் போகுது, காவிரி தீர்த்தம் போகுதா, அந்த கரைகளில் இருக்கிற அந்த மலர்கள் எல்லாம் சிவனுக்கு போகுதா, சிவனுக்கு போகுதா, அப்ப காவிரி பூசை பண்றாளாம் செம்பொன் வார்கரை எண்ணில் சிவாலயத்து வம்புலா மலரால் வம்புலா மலர் நீரால் வழிபட்டு எம்பிரான இறைஞ்சது ஈன் பொன்னே உம்பராயகருக்கு அன்பரை ஒக்குவாள் என்று கேட்கிறார். எது பெரிய புராணத்தில் சேர்க்கிறார், செம்பொன் வாகரை எண்ணில் சிவாலயத்து வம்புலா மலர் நீரால் வழிபட்டு, பூசைக்கு பூவும் தண்ணீர் தான், பூசைக்கு முக்கியமானது பூவும் தண்ணீர், புண்ணியின் ஜீவாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது வந்து அவர் செய்யறதுக்கு திருமந்திரம். அதனால இந்த ஆறு என்ன பண்ணுதுன்னா கையால தண்ணீரை இறைத்து பூவை போட்டு அர்ச்சனை பண்றபடினாலே இது வந்து சிவனடியார்களை போல இருக்கிறது ஆறுங்கிறார். வல்லரா இருவாழ்வையும் சிவாலயம் அருந்து வேண்டி முல்லையான ஐந்து தேவனும் தரக்கையான் முகந்தேகி நல்லமான் மதஞ்சாந்தக்கு நறுவரை மரது உயிருக்கம் செல்லலார் பூஜை தொண்டின் ஜெயில்வனை மாக்கள் போரும். இப்படியே ஆறானது சென்று கொண்டிருக்கிறது, இரண்டு கரையில் இருக்கிற சிவாலயங்களிலே அந்த தாமிரபரணி ஆறானது செவ்வாய் பூஜை பண்ணுகிறது. கையாக மழை நிறைய பெய்து அந்த மழை நீரானது சேற்றக்கலைக்கு சேரும் தண்ணீருமா போகுது, சேரும் தண்ணீருமா போகுது, மழை பெய்த காலத்துல பார்க்கல தண்ணீர் சேரு கலங்கி போகும். அப்படி கலங்கி போகும்போது பொருள் தெரியாது, தண்ணீர் மண்ணோட கலந்து கலங்கலா போச்சுன்னா அடியில் இருக்கிற பொருள் தெரியாது, தெரியாதா? அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. அது எப்படின்னா, வேதம் முதலாகிய நூல்கள் எல்லாமே சிவபெருமானே பரம்பொருள், நல்ல ஞாபகம், வேத முதலாகிய நூலில் எல்லாமே சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள், அவனை அடைவதற்கு ஆதாரமாக இருப்பது திருநீரு உருத்திராட்சம், நல்ல ஞாபகம், அவனை அடைவதற்கு ஆதாரமாக இருப்பது திருநீரு உருத்திராட்சம் என்று நூல்களிலே இப்படி சிவபெருமான் எழுதி வைத்திருக்க, அந்த நூலை படித்து உணராதவர்களாய் இருக்கிற உணராதவர்களாய் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு எப்படி அறிவு கலங்கி இருக்குமோ அது போல இந்த நீர் கலங்கி போகுது. படிச்சும் சிவபெருமானே பரம்பொருள் என்று தெரிந்தும் சைவ சமயமே சமயம் என்று தெரிந்து கூட அதிலே மனசு வராமே குழப்பமாக இந்த சாமி அந்த சாமி எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டாலே நாம் அவனுடைய மனசு போலங்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டாலே இல்லை, சிவனையும் கும்பிடுறது, மற்ற சாமிகளையும் கும்பிடுறது, அங்க போய் வண்டிக்கிறது, அங்க போய் வண்டிக்கிறது, அங்க போய் வண்டிக்கிறதுக்கு நூல்களை படிச்சவன் கூட படிக்கிறார். அதை சொல்றாரு, மறைமுதல் கலைகள் எல்லாம் மணிமிடற்றவனே எங்கும் நிறைய வர வேண்டும். இந்த ஒரு சான்று போதும் ஐயா, நல்லா புரியுதா சாமி? இந்த ஒரு சான்று போதும், எந்த ஒரு சான்று? கழுத்துல கருப்பு இருக்குது பாரு, அது ஒன்றே போதும். விஷம் வந்த போது திருமால் காப்பாற்ற முடியல, திருமாலே கருப்பா போட்டாரு, திருமான் முதல்ல வெடுப்பா இருந்தவர், மகாவிஷ்ணு முதல்ல வெடுப்புப்பா. அந்த விசேஷம் வந்த போது அந்த விஷத்தை நான் நின்று தடுத்து தேவர்களெல்லாம் காப்பாற்றுறேன், நான் காத்தர்களோட ஆட்சியன்னு சொல்லி விஷத்தை தடுத்து நின்னாரு. இந்த விஷ சுவாலை அடிச்சு கருத்து போச்சு உடம்பு, விஷ சுவாலை அடிச்சு உடம்பு கருத்து போச்சு. அப்புறம்தான் அவருக்கு மேகவண்ணன் வேறு, மேகவண்ணன் கார்வண்ணன் புரியுதா, நீலமேகம் அப்புறம் நீலமேகம். அதனால இந்த ஒன்று சார்ந்து போதும், இதே சிவபெருமானே பரம்பொருள் என்பது இந்த ஒன்று.